ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 12, பக்தி துண்டு பதம் 5. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. க்ளேஷோ அதிகாதரஸ்தேஷம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தீகாவதி வீரவாப்யதே. க்ளேஷோ அதிகாதரஸ்தேஷம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தீகாவதி வீரவாப்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமானதாகும். ஓம் அஞ்ஞானதி மிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷோருன்மலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்ப அத்தியாயம் 12, பக்தி துண்டு பதம் 5 இருக்கும். பகவான் இந்த பதத்துல யாரெல்லாம் வந்து அருவ பிரம்மனை வழிபடுகின்றார்களோ பகவானுடைய நிராகாரமான ரூபம் அருவ பிரம்மனை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய பாதை அவர்களுடைய முயற்சி மிக மிக கடினமானது சிரமமானது அப்படின்னு இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். உதாரணத்துக்கு ரோட்டில் நம்ம நல்லா நடந்து போகலாம், ஆனால் முல்லை கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பகவானுடைய பக்தி துண்டு அப்படிங்கிறது ரோட்டில் சாதாரணமாக நம்ம நடந்து போகிற மாதிரி, செருப்பு போடாமல் கூட நம்ம நடந்து அருமையாக போகலாம், நமக்கு ஒன்றுமே பண்ணாது. ஆனால் கீழே முல்லை பரப்பிட்டு அதுக்கு மேலே நடந்து போனோம்னா எப்படி குத்துமோ அதுபோல தான் இந்த அருவ பிரம்மனை வழிபடுபவர்களுடைய வழி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பார்த்தோம் அப்படின்னா அருவ பிரம்மன் அப்படின்னா எது வந்து சிந்தனைக்கு எட்டாததோ, அதுக்கப்புறம் எது தோற்றம் அளிக்காததோ, எது வந்து அருவத்தன்மையோ, அதை வழிபடுபவர்களுக்கு பெயர் ஞான யோகி என்று பெயர். இந்த ஞான யோகிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செயல்களெல்லாம் செய்கிறார்களோ அதே நோக்கத்தை தான் பக்தி யோகிகளும் அடைகிறார்கள். பக்தி யோகியாக இருக்கலாம், இல்லைன்னா அருவ பிரம்மனை வழிபடுபவர்களாக இருக்கலாம், ஆனால் சென்றடையக்கூடிய நோக்கம் இறுதி இலக்கு அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். ஒருத்தன் அருவ பிரம்மனை வழிபட்டு இறுதி இலக்கை அடைகிறான், ஒருத்தன் வந்து பக்தி பகவானை நேரடியாக வழிபட்டு அதே இறுதி இலக்கை நோக்கை வந்து அடைகின்றான். ஆனால் இந்த ஞான யோகிகளுடைய பாதை மிக மிக கடினமானது. இந்த பாதை வந்து எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல்ல முதல்ல புரியவே புரியாது. ஆனால் சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு குழந்தைங்க பகவானுடைய விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா அது குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும். அது பக்தி யோகி பக்தியை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதே வந்து ஞான யோகம் அருவ பிரம்மனை வழிபடணும் அப்படின்னா சாதாரண மனிதனால் வழிபட முடியவே முடியாது. அதுபோல் வயதானவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புஷ்பத்தை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த பிரியச்சதி ததகம் பக்தோபாகிருதம் அஷ்ணாமி பிரியத்தாத்மனக அப்படின்னு பகவான் குறிப்பிடுறார். ஒரு வயதானவர் இருக்கார் அப்படின்னா ஒரு துளசி இலையை எடுத்துன்னு போயிட்டு பகவானுடைய திருவடியில் அர்ப்பணம் செய்துட்டார் அப்படின்னா பக்தியோட அவரோட பக்தி பிராச பக்தியை வந்து பக்தியை அருமையாக பகவான் ஏற்றுக்கொள்கின்றார். அதே வந்து ஒருத்தர் வயசானவர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு நிராகார பிரம்மன் அதை தியானம் பண்ணுங்க அப்படின்னா அவர் எப்படி பண்ணுவார்? கண்டிப்பாக முடியவே முடியாது. பக்தி அப்படிங்கிறது இயற்கையான வழிமுறை, ஆத்மாவுக்கு வந்து இயற்கையான வழிமுறை. எது அந்த பக்தி யோகத்தில் வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது. பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருவ பிரம்மனை வழிபடுவது அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் சாத்தியப்படவே படாது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து பல கோடி வருஷங்களாக பல கோடி ஜென்மங்களாக சரீரத்தில் நுழைந்து 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 வருகிறது. ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம், இதுபோல பலவிதமான சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா நுழைந்து நுழைந்து வருவதால இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுதும் ரூபத்தையே பார்த்து பார்த்து பழகிடுச்சு. ரூபத்தையே நம்ம என்ன பண்ணோம், பார்த்து பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் ரூபம் இல்லை அப்படின்னா இந்த ஆத்மாவால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜீரணிக்கவே முடியாது. அது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா புரியவே புரியாது. ஒரு உதாரணத்துக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரையோட சுவை தெரியும். சர்க்கரையே கொடுக்காம சர்க்கரைனா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு ஒரு மணி நேரமாக யாருன்னா ஒருத்தர் வந்து லெக்சர் எடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி நமக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியவே புரியாது. ஒரு மணி நேரம் லெக்சர் எடுத்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் சர்க்கரைனா எப்படிங்க இருக்கும் அப்படின்னா என்னங்க ஒரு மணி நேரம் லெக்சர் எடுத்தார் அதுக்கப்புறமும் சர்க்கரைனா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே அப்படின்னா அதான் வந்து அருவ பிரம்மனுடைய நிலையுடைய யாரெல்லாம் அருவ பிரம்மத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய நிலைமையும் இப்படி தான். சர்க்கரை எடுத்த ஒரு தூள் எல்லாருக்கும் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் சர்க்கரைனா அவங்க இனிப்பாக இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் பக்தி தொண்டு அப்படிங்கிறது. அதனால் வந்து இந்த ஆத்மா எப்பொழுதும் வந்து ரூபத்தை பார்த்து 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 பழகி விட்டான். அந்த ரூபத்தை பார்த்து பார்த்து பழகி அவன்கிட்ட ரூபம் இல்லை அப்படின்னா அவனால் ஜீரணிக்க முடியாது. அதனால தான் விக்கிரகத்து ரூபத்து விக்கிரகத்துடைய ரூபத்தை பக்தி யோகிகள் எப்பொழுதும் நாம் வந்து வழிபடுறோம். அப்படி விக்கிரகத்தை வழிபடும் பொழுது நம்ம எப்படி ரூபத்தை பார்த்து பழகிட்டோமோ அதுபோல் பகவானுடைய ரூபத்தையும் வந்து நம்மளுடைய மனதில் வந்து எளிமையாக வந்து இருக்கும். அதுக்குன்னு வந்து விக்கிரகம் அப்படிலாம் வந்து ஏதோ தப்பான ஏதோ ஒரு விக்கிரகத்தை நம்ம வழிபடுறதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து சாஸ்திரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவானா எப்படி இருப்பார், எப்படி என்னென்ன மாதிரிலாம் அவருக்கு குணநலங்கள் இருக்கும், எந்த ரூபம் அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய ஒவ்வொன்றையும் வந்து சாஸ்திரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றன. அதன்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகவானை பிரதிஷ்டை செய்கின்றோம் அர்ச்ச விக்கிரகமாக கோவிலில். அப்படி இருக்கிற அர்ச்ச விக்கிரகம் வந்து கல்லால் செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து படத்தால் வரைஞ்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து மரத்தாலையும் செய்திருக்கின்றலாம். அப்படி இது போன்ற பௌதிகமாக இருக்கின்ற பொருள்களை செய்து பகவானை செய்து அதுக்கப்புறம் மந்திரத்தின் மூலியமாக பகவானை வரவழைக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இதற்கு பெயர் அர்ச்சா அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இல்லை பிரபுபாத ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு. எப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, போஸ்ட் பாக்ஸும் இருந்துச்சு. இன்றைக்கி போஸ்ட் பாக்ஸும் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸும் கிடையாது. ஏதோ பேருக்கு தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸும் அலுவலகம் வந்து தபால் நிலையமும் வந்து இருக்கிறது. யார் வந்து இந்த காலத்துலாம் வந்து கடிதத்தை எழுதி அது போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் போட்டு அதை அவர் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸில் கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்குறது அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து யாரும் அந்த கடிதத்தெல்லாம் எழுதுறது கிடையாது. இருந்தாலும் அந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம கடிதத்தை எழுதி நம்ம வந்து அந்த என்ன பண்ணுறோம் அந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து போட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அலுவலகத்துலேருந்து எடுத்துகிட்டு தபால் தந்திலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். அதே வந்து உண்மையான தபால் பெட்டியில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். அதே பொய்யான தபால் பெட்டியில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் சேராது. அதுபோல் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா அர்ச்சக விக்கிரகங்கள் எப்படி நம்ம தபால் பெட்டியில் போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தபால் வந்து போய் சேர இடத்துக்கு போய் சேர்ந்துருதோ அதுபோல் பகவானுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அர்ச்சாவதாரமாக விக்கிரகங்கள் கோயிலில் இருக்கின்றன. அந்த விக்கிரகங்கள் எல்லாமே பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து பகவானுக்கும் பகவானுடைய விக்கிரகத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. புரிந்து கொள்வதற்காக சில பிரபுபாதர் இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். எப்படி வந்து தபால் பெட்டியில் போடும்போது போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர்ந்துருதோ, அதுபோல் நம்மளுடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கு நம்ம வந்து பூஜை பிரதிஷ்டை எல்லாம் செய்து வணங்கும் பொழுது பகவான் அர்ச்சா விக்கிரகத்தின் மூலியமாக ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து உதாரணத்தை நமக்கு வந்து கொடுக்கின்றார். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சா விக்கிரகத்தை வழிபடுறது மிகவும் ஆனந்தமான வழிபாடு, ஆனந்தமான வழிபாடு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து பகவானுடைய பிரசாதம் கிடைக்கிறது. நம்ம வீட்லேயும் அதே தான் சமைக்கிறோம், கோயில்லையும் அதே தான் சமைக்கிறாங்க, அதே அரிசி அதே தானியம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் இருக்கிற பிரசாதம் என்னைக்குமே வந்து சுவையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான், அசுரன்கிட்ட போய் கேள்வி கேட்டான் அப்படின்னா இதுக்கு பதிலே தெரியாது. ஏன் அப்படின்னா பகவானுக்கு படைக்கிறோம், பகவானுக்கு படைத்து நைவேத்தியமாக படைத்து பிரசாதமாக வரும்பொழுது சுவை அதிகரிக்கிறது. அதனால தான் கிருஷ்ண பக்தர்கள் எப்பொழுதுமே சமைத்து விட்டு பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவான். சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்குது. அதை வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சுத்தப்படுத்துகிறார். அதே பௌதிகம் தான், எல்லாமே பௌதிகம். ஆனால் பகவான்கிட்ட படைக்கும் பொழுது அது ஆன்மீகமாக பிரசாதமாக மாறுகிறது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு மாலை சமர்ப்பிக்கின்றோம், அந்த மாலை வந்து நம்ம வந்து நுகர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது, பகவானுடைய பிரசாதம் கிடைக்கின்றது. இதுபோல் பகவானுடைய விக்கிரகத்துக்கு நம்ம வழிபடும் பொழுது இந்த வழிமுறை அப்படிங்கிறது ஆனந்தமானது, நேரடியான வழிமுறை. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருவ பிரம்மனை வழிபடுபவர்கள் மிக கஷ்டப்பட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா வேதத்தையும் படிக்கணும், அதுக்கப்புறம் உபநிஷத்துங்களை படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து புரிந்து கொள்ளணும் நான் ஆத்மா அப்படின்னு புரிந்து கொள்ளணும், நான் இந்த சரீரம் இல்லை நான் இந்த ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அருவ பிரம்மன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கார் அவரு, அதை வந்து தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல நம்ம ஆத்மான்னு உணர்றதுக்கே நம்மளோட மரணம் ஏற்பட்டுவிடும் அதுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் எங்கே நம்ம பகவான் அருவ பிரம்மனை வழிபடுவது, அதெல்லாம் வந்து ரொம்ப 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 கடினமான பாதை. ஒரு 1000 மாடி கட்டடம் இருக்குது அப்படின்னா அந்த 1000 மாடி கட்டடத்தில் நம்ம என்னைக்கு படிக்கட்டில் ஏறி ஏறி போகிறது, 1000 மாடி கட்டடத்துக்கு படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். அது இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிராயினல் பாயு சசபிய கலவியஸ்மின் யுகே ஜனகம் மந்தாகா சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்திருத்தக. கலியுகத்தில் 2 மாடி இருந்துச்சுனாலே லிஃப்ட் இல்லையா சார் அப்படின்னு கேட்குற மக்கள்கிட்ட, 1000 மாடி கட்டடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நடந்து போங்க படிக்கட்டில் அப்படின்னா எப்படி போக முடியும், கண்டிப்பாக போகவே முடியாது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருவ பிரம்மனை வழிபட்டு அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், அருவ பிரம்மனை வழிபடுபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான பாதை, ஒரு தெரியாத வழியில் ஒரு வழியில் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம போய் சேருவோமா சேரமாட்டோமா அப்படிங்கிறத வந்து சந்தேகத்திலேயே தான் நம்ம பயணம் செய்து கொண்டே இருப்போம். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருவ பிரம்மனை வழிபடுபவர்கள், பிரம்ம பகவானுக்கு வந்து ரூபம் இல்லை என்று வழிபடுபவர்கள் அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து சந்தேகத்தோடு தான் வந்து பயணம் செய்வார்கள். இந்த பாதையில் போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்திலே தான் எப்பவும் போவார்கள். ஆனால் பக்தி பாதையை எவன் பயிற்சி செய்கிறானோ அவனுக்கு உறுதி, பதம் பதம் ஒவ்வொரு பதத்திலையும் வந்து ஆனந்தத்தை நம்ம வந்து அனுபவிக்கலாம், பகவான் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நன்றாக வந்து உணரலாம். அதனால் வந்து இந்த பதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா அருவ பிரம்மனை வழிபடுபவர்கள் யாரெல்லாம் பகவானுக்கு ரூபம் இல்லை அப்படின்னு வழிபடுபவர்களுக்கு அந்த பாதை மிக மிக கடினமான பாதை, மோசமான பாதை, வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அருவ பிரம்மத்தை வழிபடுவக்கூடிய ஞானிகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது பக்தர்களுடைய சங்கம் அதிர்ஷ்டவசமாக தூய பக்தர்களுடைய சங்கம் இவர்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் தூய பக்தர்களிடமிருந்து இவர்கள் கேள்வி இவர்கள் வந்து பகவானை பற்றி கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டவசமாக இவர்களும் பக்தர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை அப்படின்னா வந்து இவர்கள் அருவ பிரம்மனை யோசித்து 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 தியானம் செய்து தியானம் செய்து தியானம் செய்து அதுக்கப்புறம் ஒரு ஜென்மத்தில் பகவானுடைய ரூபம் இருக்கின்றன அப்படின்னு பகவானிடம் சரணடைந்து பக்தி யோகியில் வந்து பக்தி பாதையில் இணைகின்றார்கள். அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்வதற்கு பதிலாக நம்ம நேரடியாக பகவானுடைய அர்ச்ச ரூபத்தை நம்ம வந்து பகவானுடைய ரூபத்தை வழிபட்டு பகவானை எளிமையாக அடைந்து நம்ம ஆனந்தமும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத் சத்.